الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقال الله سبحانه وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلكم تتقون صدق الله مولانا العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வசக்தனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் சாந்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அவர்களை அடியொட்டி நடந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தாபியன்கள் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் பேரிலும் என்றும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஜும்ஆவை நிறைவேற்றுவான் வேண்டி இங்கே ஆத்திகாவுடைய இணையத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எவற்றை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அவற்றை எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவற்றை வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றானோ தடுத்திருக்கின்றானோ அவற்றை 100% தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எங்களுக்கு பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றான். உலகத்தில் மனிதன் வாழும் போது எப்படி பக்குவமாக வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்திருக்கின்றான். குர்ஆனிலிருந்து எங்களுக்கு உலமாக்கள் சட்டம் இயற்றி தந்திருக்கின்றார்கள், எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் போது தீனுக்கு ஹிதுமத்து செய்தவர்கள், தீனுக்காக வேண்டி ஊழியம் செய்தவர்கள் உலமாக்கள் பல அடிப்படையில் பிரிந்திருக்கின்றார்கள். குர்ஆனுக்கு விரிவுரை செய்தார்கள் என்ற அடிப்படையில் முஃபஸ்ஸிர்கள் இருக்கின்றார்கள். ஹதீஸுக்கு விரிவுரை செய்தவர்கள் அல்லது ஹதீஸை உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் முஹத்திஸுகள் இருக்கின்றார்கள். ஃபிக்ஹு கலையை சொல்லிக் கொடுத்தவர்கள் ஃபுகஹாக்கள் இருக்கின்றார்கள். அதே போன்றுதான் எப்படி பக்குவமாக வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தவர்கள் சூஃபியாக்கள் இருக்கின்றார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நாம் உலகத்தில் இஸ்லாத்தை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதற்காக உலமாக்கள் பெரும் ஹிதுமத்துகளை செய்திருக்கின்றார்கள். அந்த உலமாக்கள் மிகச்சிறப்பாக வாழ்ந்தும் காட்டியிருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு வாழக்கூடிய வழிமுறைகள் ரெண்டை சொல்லி தந்திருக்கின்றான். ஒன்று, உலகத்தில் நாம் வாழும் போது தக்குவாவோடு வாழ்வது. நாம் உலகத்தில் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் தக்குவாவை அடிப்படையாக கொண்டு வாழ்வது, அனைத்திலும் தேனிப்பு பக்குவம், அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்று ஒரு முறையும் இருக்கின்றது. அதே போன்றுதான் ஃபத்வாவினுடைய அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, அனைத்திலும் ஃபத்வா, அனைத்திலும் இதிலே என்ன ஃபத்வா இருக்கின்றது, உலமாக்கள் இதிலே என்ன சட்டம் சொல்லி தருகின்றார்கள் என்று ஃபத்வா அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையும் இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் ரெண்டையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றான். ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். பக்கராவில் 187வது ஆயத்தாக அது இடம் பெற்றிருக்கின்றதை நான் ஆரம்பத்தில் ஓதி காட்டினேன். தில்க ஹுதூதுல்லாஹ், அது எல்லாம் அல்லாஹ்வினுடைய வரம்புகளாக இருக்கின்றன, அல்லாஹ்வினுடைய வரம்புகள். ஃபலா தக்ரபுஹா, அந்த வரம்புகளை நீங்கள் நெருங்கவும் வேண்டாம், அந்த வரம்புகளை நீங்கள் நெருங்கவும் வேண்டாம். அல்லாஹ் அவனுடைய சில வரம்புகளை வைத்திருக்கின்றான், எல்லைகளை வைத்திருக்கின்றான். மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன, மார்க்கத்தில் இதுவரை செல்லலாம் என்று வரம்பு வேலி போடப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், அவைகள் அல்லாஹ்வினுடைய வரம்புகள், அந்த வரம்புகளை நீங்கள் நெருங்கவும் வேண்டாம், கிட்ட போகவும் வேண்டாம். கிட்ட போக வேண்டாம் என்று சொல்லிக்கிறான். கிட்ட போக வேண்டாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தூர இருக்க வேண்டும் என்று சொல்லி அர்த்தம். வேலி இருக்கிறது தூரத்திலே, இவர் நடுப்பகுதியில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தன்னுடைய வாழ்க்கையை தக்குவாவோடு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான். இந்த ஆயத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் சூஃபியாக்கள், நல்ல மக்கள், அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று துடித்தவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை அமைத்துத்தான் அனைத்து விஷயங்களிலும் பக்குவத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். உம்மத்துக்கு பக்குவத்தை சொல்லி கொடுத்தார்கள். எப்படி தக்குவாவோடு வாழ வேண்டும், எப்படி பக்குவமாக வாழ வேண்டும், எப்படி அனைத்து விஷயங்களிலும் பேணுதலை கையாள வேண்டும் என்பதை அந்த உலமாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான், அவைகள் அல்லாஹ்வினுடைய வரம்புகளாக இருக்கின்றன, அவைகளை நீங்கள் தாண்டிவிட வேண்டாம். தாண்டுவது என்றால் நெருக்கமாக போய்தான் தாண்ட வேண்டிய நிலை இருக்கின்றது. தாண்ட வேண்டாம், நெருக்கம் வரைக்கும் போகலாம். அல்லாஹ் அதையும் சொல்லி தந்திருக்கின்றான். வேலி வரைக்கும் போகலாம், வேலியை தாண்ட வேண்டாம், அப்படியும் அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். ஃபுகஹாக்கள், மார்க்க சட்டமைத்து அமைத்து தந்தவர்கள், அவர்கள் இந்த ஆயத்துக்களை அடிப்படையாக கொண்டுதான் இஸ்லாத்தின் ஃபத்வாக்களை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள், சட்டம் ஏற்றி தந்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய சகோதரர்களே, சட்டத்தை பேணி வாழ்வதும் இருக்கின்றது. சட்டம் வரைக்கும் போகலாம், எல்லை வரைக்கும் போகலாம், சந்தேகம் இல்லை, அப்படியும் வாழலாம். அப்படியும் வாழ்ந்தால் அவர் இஸ்லாத்துக்கு உள்ளேதான் இருக்கின்றார். ஆனால் நாம் எங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? வேலி வரைக்கும் போகக்கூடாது, நடுவில் இருந்து மத்தியில் இருந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள பார்க்க வேண்டும். அனைத்து விஷயங்களிலும் தான், அனைத்து விஷயங்களிலும் இபாதத்துகளில் நாம் பக்குவத்தை பேணக்கூடிய அந்த பண்பு இருக்கின்றது. பக்குவம் பக்குவமாக தொழுவோம், பேணிப்பாக தொழுவோம், உள்ளச்சத்தோடு தொழுவோம். அது லேசான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முஆமலாத்தில், கொடுக்கல் வாங்கலிலும் பக்குவம் இருக்க வேண்டும். அங்கே சட்டத்தை பேணுவது என்பது அல்ல, சட்டத்தை பேண வேண்டும், அதோடு பக்குவம் இருக்க வேண்டும், தக்குவா இருக்க வேண்டும். அதே போன்றுதான் முஆஷராத்தில், நாம் மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்வது, அதிலும் தக்குவா இருக்க வேண்டும். அனைத்திலும் எங்களுடைய வாழ்க்கையை தக்குவாவோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். இதை அல்லாஹ் விரும்புகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சஹாபாக்களையும் அப்படித்தான் வாழ பணித்தார்கள். சமய சகோதரர்களே, ஒரு சமுதாயம், ஒரு பெரிய கூட்டம் தக்குவாவில் இருக்கும் போதுதான் இன்னும் ஒரு கூட்டம் ஃபத்வாவில் இருப்பார்கள். யாரு தக்குவாவில் இருக்க வேண்டும், யாரு பத்துவாவில் இருக்க வேண்டும்? சாமிய சகோதரர்களே, சமூகத்தில் யாரெல்லாம் பெரிய மட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தக்குவாவைத்தான் கைபிடிக்க வேண்டும். உதாரணமாக சொன்னால், பெரிய மட்டம் என்றால் நாங்கள் சில சந்தர்ப்பத்தில் வித்தியாசமாக யோசனை பண்றதுண்டு. பெரிய மட்டம் என்றால் என்ன? பெரிய மட்டம் என்றால் குடும்பம் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெற்றோர்கள் பெரிய மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிள்ளைகள் சிறிய மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். எனவே குடும்பம் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெற்றோர்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பக்குவமாக அமைக்க பழக வேண்டும், தக்குவாவோடு அமைத்துக் கொள்ள பழக வேண்டும். அப்போதுதான் பிள்ளைகள் பத்துவாவில் இருப்பார்கள், பிள்ளைகள் பத்துவாவில் இருப்பார்கள். பேச்சுக்கு சொல்லுவாங்க, தாய் நாலடி பாஞ்சால் புல் எட்டடி பாய் என்று சொல்லி. அது நலவில் அல்ல, அது கெடுதியில். கெட்ட விஷயமாக இருந்தால் அப்படித்தான் சொல்லுவாங்கள். இல்ல, வாப்பா நின்று கொண்டு குடிச்சால் மகன் ஓடி ஓடி குடிப்பான, ஓடி ஓடி குடிப்பான். அப்படித்தான் சமூகம், அப்படித்தான் பழகக்கூடியதாக இருக்கின்றது. சமய சகோதரர்களே, பெற்றோர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் பிள்ளைகள் அதைவிட கொஞ்சம் குறைவாக சரி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். உயர்ந்த இடத்தில் இருந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் தக்குவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். நாம் தெரிந்த அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ், அதிலே மூணு விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்குவாவோடு செயலாற்றியதை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். பனு இஸ்ரவேலர்களிலே நடந்த அந்த நிகழ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒன்று நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம், பிள்ளை பெற்றோரோடு எப்படி நடந்து கொண்டது. மூன்று பேர்கள் பிரயாணம் செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூன்று பேர் பிரயாணம் செய்கின்றார்கள். பிரயாணம் செய்கின்றார்கள், ஒரு காட்டு வழி பாதையாக இருக்கின்றது. மலை ஹோவென்று தேய்கின்றது. அப்படி பொழிய கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில இந்த மூணு பேரும் ஒரு குகைக்குள்ள ஒதுங்கிறாங்க. ஒரு பெரிய பாறாங்கல் வந்து அப்படியே அந்த குகையினுடைய வாசல் அடைச்சி போடுது. அடைச்சி போட்டதற்கு பின்னால இவங்க பெரிய முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டார்கள், ஆனால் அந்த கல் அசைக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மூணு பேரும் மஷூரா செய்தார்கள், என்ன செய்வது? முடிவே மஷூராவிலே முடிவு வந்தது, நாம் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கக்கூடிய தரமான அமலை அல்லாவுக்கு முன்னால் முன்வைப்போம் என்று அவர்கள் முடிவுக்கு வர ஒருவர் துஆ செய்கின்றார், யா அல்லாஹ், எனக்கு பெற்றோர்கள் இருந்தார்கள், நான் ஆடு மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன், ஆடு மேய்த்து விட்டு மாலையில் வரும்போது பால் கறந்து வந்து முதலாவதாக என்னுடைய பெற்றோருக்குத்தான் நான் கொடுப்பேன், என்னுடைய உம்மா பாப்பாவுக்குத்தான் முதலாவதாக கொடுப்பேன், அதுக்கு பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் நான் கொடுப்பேன், ஒரு நாள் அப்படி நான் வருகின்றேன், வரும்போது உம்மாவும் பாப்பாவும் தூங்கிட்டாங்க, உம்மாவும் பாப்பா தூங்கிட்டாங்க, இப்ப அந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய காலுக்கிட்ட வந்து என்னிடத்துல கெஞ்சிறாங்க, வாப்பா என்ற பாசையில நான் சொல்றேன், வாப்பா பால் குடிக்கத்தாங்க என்று கெஞ்சிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்யல, பிள்ளைகளுக்கு கொடுக்கல, பிள்ளைகளுக்கு கொடுக்கவே இல்லை, உம்மா பாப்பா தூங்கி கொண்டிருக்கிறாங்க, பெற்றோர்கள் தூங்குறாங்க, பிள்ளைகள் கெஞ்சிறாங்க, இவர் கொடுக்கல. அல்லாஹ்ட்ட சொல்றாரு, யா அல்லாஹ், அந்த என்னுடைய பெற்றோர்கள் எழும்பினதற்கு பின்னால் முதலாவதாக அவர்களுக்கு தான் நான் பாலை புகட்டினேன், அதற்கு பின்னால் தான் பிள்ளைகளுக்கு புகட்டினேன். சாமி சகோதரர்களே, முஆஷராத்தில் குடும்பங்களோடு அக்கம் பக்கத்துக்காரர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அங்கேயும் பக்குவம் இருக்க வேண்டும். சாமி சகோதரர்களே, ஃபத்வா என்ன கேட்டு பாருங்கள், ஒரு முஃப்தி இடத்தில் இப்படி சொல்லி கேட்டு பாருங்கள், இப்படி சொல்லி கேட்டு பாருங்கள், நேத்திராவு நான் வந்தேன், சாப்பாடு எடுத்துக்கொண்டு வந்தேன், உம்மா தூங்கிட்டாங்க, நான் உம்மாக்கு தான் கொடுக்கற வளமை இருக்குது, என்ற பிள்ளைகள் வந்து கொண்டு கெஞ்சிறாங்க கதறாங்க, நான் கொடுக்கவே இல்லை என்றால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சாதாரணாக்கள் சொல்லுவாங்க, எவ்வளவு பெரிய அநியாயக்காரன்டப்பா, பச்சிலம் குழந்தைகள், அந்த பிள்ளைகளை கொடுக்கறது இல்லையா, கொடுக்க வேண்டியதுதானே, உம்மா பாப்பா தூங்கிட்டாங்களே, அவங்க எலும்பிட போற அவங்கள கொடுக்கலாம் இல்ல. சாமிய சகோதரர்களே, யாரும் பத்துவா கேட்டால், உம்மா தூங்கிட்டாரு பிள்ளைகள் அழுகிறாங்க, நான் என்ன செய்யணும், எல்லாரும் பத்துவா கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு தான் முதலாவது கொடுக்கணும், அந்த பிள்ளைகளை தான் கவனிக்க வேண்டும், அழுகிறாங்க முடிச்சு கொண்டிருக்கிறாங்க, பத்துவா அப்படித்தான், பத்துவா அப்படித்தான். சாமிய சகோதரர்களே, பத்துவா படி அமல் செய்திருந்தால் அந்த மனிதன், பத்துவா படி அமல் செய்திருந்தால் இது ஒரு நிகழ்வாக, இது ஒரு சம்பவமாக பதிவாகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருப்பார்களா? இது எங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்குமா? சாமிய சகோதரர்களே, ஃபத்வா அப்படி அமல் செய்திருந்தால் இப்படி ஒரு சம்பவமே உருவாகி இருக்காது, அது நடந்து முடிஞ்சு யாருக்கும் தெரியாத ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும். தக்குவாவோடு அமல் செய்ததன் காரணமாக, பேணிப்பாக அமல் செய்ததன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்வை அப்படியே கேட்ச் பண்ணி எங்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து இருக்கின்றார்கள். இது கியாமத்து பரியந்தம் இது சம்பவம் அப்படியே இருக்கும். சமய சகோதரர்களே, எப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் நாம் பக்குவமாக வாழ வேண்டும். எங்க ஹசரத்து, எங்கேயாவது ஒரு மூலையிலையாவது இருக்குதா, எங்கேயாவது எப்படியாவது செய்யறதுக்கு ஏதாவது ஒரு லைன், ஏதாவது மதுகபிலையாவது யாராவது இமாம்கள் சொல்லிக்கிறாங்களா ஹசரத்? இது நாம பத்துவா தேடுறது மிக முக்கியமாக. மாஷரா இபாதத்தென்றது அது எப்படியும் அதுல தக்குவா வரும், வரத்தான் வேணும், வரல என்று சொல்லி இருந்தால் அதுல வேலை இல்லை, எல்லாரும் அதுல நடந்து கொள்ளுவாங்க. ஆனால் மாஷராத்தில் அதே போன்றுதான் முஆமலாத்தில் கொடுக்கல் வாங்கல் அதுலேயும் தக்குவா இருக்க வேண்டும், அதுலேயும் தக்குவா இருக்க வேண்டும். சாமிய சகோதரர்களே, கொடுக்கல் வாங்கல் என்று சொன்னால் இந்த சிந்தனை வந்துடக்கூடாது, எப்படியாவது அவர்கிட்ட இருக்கிறத என்ற லாட்சியில கொண்டு வந்து சேர்த்திடணும், எப்படியாவது அவர்கிட்ட புகட்டிக்கிறத எந்த புகட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திடணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சாமி சகோதரர்களே, அதிலேயும் பக்குவம் இருக்க வேண்டும், பேணிப்பு இருக்க வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா எவ்வளவு பெரிய வியாபாரி, மிகப்பெரிய வியாபாரி, அவருக்கு ஒருத்தர் அவர் ஒருத்தருக்கு கடன் கொடுத்திருக்கின்றார், கடன் எடுக்க செல்ல வேண்டும், நான் இப்படி நீங்க நடந்து கொள்ளுங்க என்று சொல்லவில்லை, எவ்வளவு பக்குவத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள், உலகத்திற்கு ஃபத்வாவை சொல்லிக் கொடுத்தவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா.
உலகத்திற்கு ஃபத்வாவை சொல்லிக் கொடுத்தவர்கள். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி பக்குவமாக இருந்திருக்கின்றார்கள்? ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கின்றார், அந்த கடனை வாங்குவதற்காக வேண்டி அவர் அந்த வீட்டுக்கு செல்கின்றார். வீட்டுக்கு சென்று அந்த வீட்டினுடைய வராந்தாவில் அவர் இருக்கவில்லை, நிழலிலே இருக்கவில்லை, அந்த கூரை இருக்கின்றது அல்லது ஹுட் இருக்கின்றது, அதிலே வெயில் படாமல் நிழல் விழுகின்றது, அந்த நிழலிலே அவர் இருக்கவில்லை. அவரிடத்திலே கேட்கப்பட்டது, ஏன் இந்த வெயில இருக்கிறீங்க? கொஞ்சம் நிழலுக்காக இருக்கலாம் அல்லவா என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, சுபான் அல்லாஹ். நாம பைத்தியம் என்று நினைப்போம், இதுதான் இதுக்கு பேரு தான் தக்குவா என்று சொல்றது. அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சமாவது அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பயமாக இருக்கின்றது, நான் அவருடைய வீட்டின் நிழலிலே நின்று விட்டால் என்ன, நான் கொடுத்த கடனுக்கு வட்டி எடுத்தவனாக ஆகிவிடுவேனோ. சாமிய சகோதரர்களே, வட்டி எடுத்தவனாக அது ஆகுமோ? ஏன், அவருக்கு நான் கடன் கொடுத்திருக்கின்றேன், அந்த கடனுக்கு பகரமாக அவருடைய வீட்டு நிழல் கூட எனக்கு கிடைக்க கூடாது. சாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் வியாபாரம் செய்தவர்கள், கொடுக்கல் வாங்கல் செய்தவர்கள் எப்படி இருந்திருக்கின்றார்கள், எப்படி இருந்திருக்கின்றார்கள்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் மன்னித்துக் கொள்ள வேண்டும், நானும் நீங்களும் செய்திருக்கக்கூடிய வியாபாரத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு இலங்கையில் என்னையும் உங்களையும் போட்டிருக்கக்கூடிய தப்பு கணக்கு. அல்லாஹ் மன்னித்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் என்றால் அவர்கள் என்ன நினைத்திருக்கின்றார்கள்? நாட்டை சுரண்ட வந்தவர்கள், எங்களை சுரண்ட வந்தவர்கள், அப்படி கணக்கு போட்டிருக்கின்றார்கள், அப்படித்தான் நினைத்திருக்கின்றார்கள். ஏன், நாங்கள் அவர்களோடு நடந்து கொண்ட முறைகேட்டின் காரணமாக. சாமிய சகோதரர்களே, சைனா போன்ற பகுதிகளில் இஸ்லாம் பரவுவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது வியாபாரம் தான், முஸ்லிம்கள் செய்த வியாபாரம் தான். அழகாக செய்தார்கள். அவர்களுடைய லட்சியமே எது? இஸ்லாம் பரவ வேண்டும், தீன் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் லட்சியம். வியாபாரம் செய்யலாம், அழகாக செய்யலாம். வியாபாரிகளை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு பக்கம் சொல்லி இருக்கின்றார்கள். ஒன்று சொன்னார்கள், அத்தாஜுரு சதுகுல் அமீன், நம்பிக்கை மிக்க, உண்மை பேசக்கூடிய, நம்பிக்கையும் இருக்க வேண்டும், நாணயம் மிக்கவர், நம்பிக்கையான வியாபாரி, உண்மை பேசக்கூடியவர். அல்லாஹ் மன்னித்துக் கொள்ள வேண்டும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, கூலி வேலை செய்வதாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு என்ன நடந்திருக்கின்றது? சர்வசாதாரணமாக பொய். அல்லாஹ் மன்னித்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு சர்வசாதாரணமாக அதிலே நிப்ப மிச்சம் சிம்பிள் ஆகிட்டது. போன்ல எங்க வந்து கொண்டிருக்கிறீங்க என்றால் சர்வசாதாரணமாக சொல்லுவாரு, எங்க என்று சொல்லி. அல்லாஹ் மன்னிச்சு கொள்வோம். ஆட்டால் ஆட்டால் எரிகிறார், ஆட்ட போறவர் அவர்தான் பொய். அல்லாஹ் பாதுகாக்கணும். கோல் அடிச்சத்தோட என்னது? கோல் அடிச்சத்தோட சொல்றாரு, கொஞ்சம் ஒரு ஹயர் ஒன்று போய்த்துக் கொள்ளலாம் சொன்னார். ஓ, ஹயர்ல இருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், அவசரமா அவசரமா, ரெண்டு நிமிஷத்துல வந்துடுவார், ரெண்டு நிமிஷம் என்று சொல்றாரு அவர். இப்பதான் ஹயர் ஸ்டார்ட் பண்ணிக்கிறார். சாமி சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இது இதுல இல்ல எல்லாத்திலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய நஷ்டம், பெரும் நஷ்டம். அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகளும், ஒவ்வொரு நியமத்துகளும், அதை நாம் பயன்படுத்தி அதனூடாக இஸ்லாத்தை வெளிப்படுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்தாஜிரு சதுகுல் அமீன், நம்பிக்கையான வியாபாரி, உண்மை பேசக்கூடிய வியாபாரி. அவர்கள் நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹுன்கள், நல்ல மக்களோடு இருப்பார்கள், நாளை மறுமையில் நல்லவர்களோடு இருப்பார்கள். வியாபாரம் என்றது அப்படிப்பட்ட சாமான் தான், எங்களை சொர்க்கத்தின் உயர் பதவிகளில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சாமான். அது மட்டுமல்ல, வியாபாரம் என்பது பக்குவமாக செய்யப்பட வேண்டியது, அது சரியாக செய்யப்பட வேண்டியது. இமாம் முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, பெரிய இமாம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, நீங்கள் ஜுஹுத், உலகப்பற்றின்மை, உலகத்தில் பற்றற்றவர்களாக வாழ்வது, உலகப்பற்றின்மையை பற்றி ஒரு புத்தகம் எழுதலாம் அல்லவா, ஒரு கிதாப் எழுதலாம் அல்லவா என்று கேட்கப்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், அதற்காகத்தான் நான் வியாபாரம் சம்பந்தமாக ஒரு புத்தகம் எழுதி இருக்கின்றேன் என்றார்கள். அவர்களுக்கு சொன்னது என்ன? நீங்கள் உலகப்பற்றின்மையை பற்றி ஒரு புத்தகம் எழுத வேண்டும், ஒரு கிதாபை எழுத வேண்டும் என்று சொல்ல அவர்கள் சொன்னார்கள், நான் வியாபாரத்தை பற்றி எழுதி இருக்கின்றேன். வியாபாரம் என்றால் உலகப்பற்றின்மை அதிலே காட்டப்பட வேண்டும். சாமிய சகோதரர்களே, உலகப்பற்றின்மை அதிலே காட்டப்பட வேண்டும். ஹதீஸிலே வந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள், ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த காசி பணம் லாபம், அவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்தியம், அது எவ்வளவு அவன் ஆவலோடு அதை செய்கின்றானோ அந்த அளவுக்கு அதிலே பரக்கத்து எடுபட்டு விடுகின்றது. உலகத்தில் இருக்கக்கூடிய மோகம் ஆவல் இருக்கின்றது, காட்சி கிடைக்கின்றது, பணம் கிடைக்கின்றது, துனியா வருகின்றது என்றால் அதிலே இருக்கக்கூடிய அந்த மோகம், அதிலே இருக்கக்கூடிய அந்த பற்று, அதிலே இருக்கக்கூடிய வரக்கத்தை அப்படியே கலட்டி விடுகின்றது. ஒரு மனிதனுக்கு உலகத்தின் ஒரு நாமத்தை கிடைக்கின்றது, காட்சி வருகின்றது, பணம் வருகின்றது என்றால் அதிலே அவன் முடியுமான அளவுக்கு பக்குவமாக நடக்கின்றார், தேனீராக நடக்கின்றார், தேவையற்ற தனத்தோடு நடக்கின்றார், நல்ல எண்ணங்களோடு அதை சம்பாதிக்கின்றார். கொடுக்க வேண்டும், பகிர வேண்டும், மற்றவர்களுக்கு சதக்கா செய்ய வேண்டும், தீனுக்கு செலவழிக்க வேண்டும், இப்படி பெரும் நல்ல எண்ணங்களோடு அதிசிலை வந்திருக்கின்றது. அந்த பொருளிலே பரக்கத்து செய்யப்படக்கூடியதாக இருக்கின்றது, அதிலே பரக்கத்து இருக்கின்றது. சமய சகோதரர்களே, எங்களுடைய வியாபாரத்தில் நல்லெண்ணங்கள், சீசன் வருகின்றது என்றால் எப்படியாவது எதையாவது வித்து கித்து என்ன செஞ்சாவது சல்லி வந்து சேர்ந்திட வேண்டியதுதான். திட்டமிடுகின்றோம், அதுவும் இருக்கின்றது திட்டமிடல். இந்த சீசன் முடிஞ்சிட்டா என்ன செய்யணும், எவ்வளவு திட்டமிடுகின்றார்கள், சுபஹானல்லாஹ், எப்படி எல்லாம் திட்டமிடுகின்றார்கள். பரவாயில்ல, எல்லாத்தையும் பாருங்க, நாங்க திட்டமிட்டு இருக்க கூடியதை பாருங்க, எப்படி திட்டமிட்டு இருக்கிறது, அனைத்தும் துனியாவோடு சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும், அதிகமாக அப்படித்தான். வீட்டை ஒரு பக்கத்தை கட்டிக்கொள்ளணும், அல்லது கூரை கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும், அல்லது கல்யாணம் ஏதாவது செஞ்சு முடிச்சுக்கொள்ளணும், ஏதாவது ஒரு வாகனத்தை வாங்கிக் கொள்ளணும், புதுசா ஒரு லேண்டையும் வாங்கி போட்டுக்கொள்ளணும், அல்லது காடை என்ன ஏதாவது உண்டு, இப்படித்தான் இருக்கும். ஒரு 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 சப்ஜெக்டையாவது எங்கட குடும்பத்துல மாச்சா அல்லா, அல்லது எங்கட குடும்பத்துல இப்படி ஒரு கஷ்டவாளி இருக்கிறார், எங்கட ஃபேமிலிக்குள்ள இப்படி இருக்கிறாரு, எப்படியாவது இந்த தடவை கிடைக்கிற வியாபாரத்துல லாபத்துல ஒரு பகுதி அவருக்கு கொடுத்து அவரை கொஞ்சம் முன்னுக்கு ஏற்று, அவரை கொஞ்சம் எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ட்ரை பண்ணணும். அவருக்கு இந்த கைத்தொழில் தெரியும், இப்படி தெரியும், இப்படி ஒரு இதை நாங்க எல்லாத்திலும் யோசனை பண்றது ஜகாத்துல, ஜகாத்துல பார்ப்போம். பரவாயில்ல செய்யலாம், ஆனால் ஒரு சீசன் வருது மாஷா அல்லாஹ், எல்லாத்தோடு எல்லாமாக இதையும் செய்வோம். ஒரு நல்ல எண்ணம் எங்கட சைஸுக்கு மாதிரி, எங்கட எங்களுக்கு முடியுமான லெவல்ல நாம் உண்டையும் ஒவ்வொன்றுக்கும் திட்டமிட வேண்டியிருக்குது. இப்படி ஒரு திட்டமும் எங்கள்கிட்ட இருக்கணும். சாமிய சகோதரர்களே, எப்படி எங்களை அப்படி நாங்க பழக்கோம். அந்த வியாபாரிகள், அந்த இஸ்லாமியர்கள் அந்த பகுதிக்கு வியாபார நோக்கோடு தான், வியாபாரிகளாகத்தான் போகின்றார்கள். ஆனால் இஸ்லாம் பரவ வேண்டும் என்ற நோக்கம், அதுதான் அவர்களுடைய லட்சியம். அவர்கள் வியாபாரம் செய்கின்றார்கள், அல்லாஹ் அதிலே பரக்கத்து செய்கின்றான். எந்த அளவுக்கு பரக்கத்து என்றால், அந்த நாட்டினுடைய முழு வியாபார கண்ட்ரோலும் அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே வந்து விடுகின்றது. உள்நாட்டு வியாபாரிகளுக்கு பெரிய தர்ம சங்கடம், அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் அரசனை நாடி போய் கூறுகின்றார்கள், பரதேசி வியாபாரிகள் வந்திருக்கின்றார்கள், வெளிநாட்டு வியாபாரிகள் வந்திருக்கின்றார்கள், அவர்களால் எங்களுடைய வியாபாரம் எல்லாம் அப்படியே பட்டு போய்விட்டது, அதனால் அவர்களை நாடு கடத்த வேண்டும், அவர்களை ஊரிலே நாட்டிலே வைக்க கூடாது என்று சொல்ல அரசனும் யோசிக்கின்றான். சரி சரி, உண்மைதான், அவர்கள் பரதேசிகள், இவர்கள் உள்நாட்டவர்கள், இவர்களை வைத்துத்தான் நான் ஆட்சி செய்ய வேண்டும். எனவே முடிவு கட்டி விடுகின்றார் அரசன், இவர்களை நாடு கடத்த, இவர்களை நாட்டை விட்டு துரத்த வேண்டும். அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது, நீங்கள் நாட்டை விட்டு போய்விட வேண்டும். அவர்கள் உடனடியாக தயாராகின்றார்கள். நாடு பிடிக்க வந்தவர்கள் அல்ல முஸ்லிம்கள், நாடு பிடிக்க வந்தவர்கள் அல்ல முஸ்லிம்கள், முஸ்லிம்கள் நலவு செய்ய வந்தவர்கள், முஸ்லிம்கள் உலகத்தார்களுக்கு நலவு செய்ய வந்தவர்கள், நலவை கொடுக்க வந்தவர்கள், மற்றவர்களுக்கு நலவை கொடுத்து தனக்கு கஷ்டத்தை சுமந்து கொள்ள வந்தவர்கள். அதனால் தான் இஸ்லாம் பரவியது. முஸ்லிம்கள் அப்படித்தான் இருந்தார்கள், அப்படிப்பட்டவர்கள் தான். மற்றவர்களுக்கு நலவு சேர வேண்டும், நான் சிரமத்தை மேற்கொள்ள வேண்டும், எனக்கு சிரமம் வந்து சேர வேண்டும், அதுதான் ஒரு முஸ்லிமுடைய எண்ணம். அதிலும் மிக குறிப்பாக இஸ்லாம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும், அதற்காக என்னுடைய முழு துணியாவும் போனாலும் பரவாயில்லை என்ற உணர்வு மிக்கவர்கள் முஸ்லிம்கள். சுபஹானல்லாஹ், அதனால் தான் இஸ்லாம் அவ்வளவு பரவியது. அவர்கள் தயாராகிவிட்டார்கள், மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டார்கள். போக தயாராகும் போது இந்த செய்தி ஊர் மக்கள் பொதுமக்களுக்கு கிடைக்கின்றது. அவர்கள் அரசினிடத்திலே போய்விடுகின்றார்கள், அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த நல்ல மக்களை எங்களுடைய நாட்டிலிருந்து துரத்துவதா, இல்லை இல்லை, அவர்களை விரட்டுவதாக இருந்தால், அவர்களை நாட்டை விட்டு அனுப்புவதாக இருந்தால் எங்களையும் சேர்த்து அனுப்பிவிடுங்கள் என்று சொல்ல அரசர் பார்க்கின்றாரோ இவர்களாலதான் எங்களுக்கு டெக்ஸே வந்து சேருது, இவர்களாலதான் நாங்க நாட்டையே நடத்தாட்டி கொண்டிருக்கிறோம், எங்கட வாழ்க்கையும் இதாலதான் போய்கொண்டிருக்கிறது, இவர்கள் போய்விட்டால் நான் எந்த நாட்டு ஆட்சி செய்யறது, யார் ஆட்சி செய்யறது? அந்த அரசர் முடிவுக்கு வருகின்றார், இல்லை அந்த வியாபாரிகள் இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருகின்றார். சாமிய சகோதரர்களே, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அனைத்திலும் நாங்கள் நல்லவர்களாக மற்றவர்களுக்கு நலவு சேர்க்க வேண்டும் என்ற துடிப்போடு இருக்க வேண்டும். எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இந்த எண்ணங்களோடுதான் செய்யப்பட வேண்டும், இந்த எண்ணங்களோடுதான் செய்யப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நல்ல எண்ணம் கொண்ட, உண்மை பேசக்கூடிய, நம்பிக்கையாக நாணயமாக நடைபெறக்கூடிய அப்படிப்பட்ட வியாபாரிகளைத்தான் சொன்னார்கள். சொர்க்கத்திலே நபிமார்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள் அப்படிப்பட்டவர்களோடு இருப்பார்கள். அடுத்த பக்கத்தையும் நபி அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்கள். வியாபாரிகள் அவர்கள் மறுமை நாளிலே அவர்கள் நாளை மறுமையிலே பாவிகளாக எழுப்பப்படுவார்கள், பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். தமிழ் சகோதரர்களே, அப்படியும் ஒரு பக்கம் இருக்கின்றது. எனவே ரெண்டு பக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். வியாபாரத்தில் ரெண்டு பகுதி சொல்லப்பட்டிருக்கின்றது, வியாபாரிகளுக்கு ரெண்டு பக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. அனைத்திலும் இப்படித்தான், நாங்கள் அனைத்து பகுதிகளிலும் நல்லவர்களாக நடக்க வேண்டும், நல்லதை காட்டி கொடுக்க வேண்டும், நல்லதை காட்டி கொடுக்க வேண்டும். அளக்கக்கூடிய அளவையில் ஒரு இஞ்சி, ஒரு காயஞ்சி, ஒரு கொஞ்சம் கூடுதலாக வெட்டி விடுவதன் காரணமாக எந்த குறையும் ஏற்பட போவதில்லை. முயற்சி செய்ய வேண்டும். தபலீகுடைய அந்த வழிகாட்டியல் யாஸ் ரஹிமஹுல்லா அவர்களோடு தொடர்பட்டிருந்த ஒரு வியாபாரி, அதுவும் அந்த வியாபாரி தங்க வியாபாரம் செய்யக்கூடியவர். அவருக்கு அந்த பெரியார் சொன்ன அபிப்பிராயம் என்ன தெரியுமா? நீங்கள் நிற்கும் போது வாங்க வந்தவருடைய பகுதியைக்கு கொஞ்சம் அதிகப்படியாக நிற்க வேண்டும். தங்கத்தை சொல்லி இருக்கின்றார், சீனியண்டா பரவாயில்லை, அரிசண்டா பரவாயில்லை. சாமி சகோதரர்களே, அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளோடு வசூலா செய்தார். என்ன செய்வது? ஹசரத் இப்படி சொல்லி இருக்கிறார், ஹசரத் இப்படி சொல்லி இருக்கிறார். எல்லாரும் அபிப்பிராயப்பட்டாங்க, ஹசரத் சொல்லி இருக்கிறாய், பரவாயில்லை. அவருக்கு முடியுமான அளவுக்கு கொஞ்சம் கூற்றத்துக்கு முயற்சி செய்தார், அப்படித்தான் கொடுத்தார். காலப்போக்கில் அல்லா சுபஹானஹு வ தஆலா பெரிய பரக்கத்தை அல்லா சுபஹானஹு வ தஆலா ஏற்படுத்தினார். எனவே நாம் எங்களுடைய பகுதிகளில் என்றது ஒன்று இருக்கின்றது, வரக்கூடிய வாடிக்கையாளருடைய பகுதியையும் பார்க்க வேண்டும். வியாபாரம் என்பது, கொடுக்கல் வாங்கல் என்பது எவ்வளவு ஒரு உன்னத விஷயம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இரண்டு நிகழ்வுகளை சொல்லி விளக்கப்படுத்தினார்கள், அதை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். இபாதத்தால் அடைய முடியாததை கொடுக்கல் வாங்கலால் அடைய முடியும், இபாதத்தால் அடைய முடியாததை கொடுக்கல் வாங்கலால் அடைய முடியும். நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு இஸ்ரவேலிலே நடந்த ஒரு பெண்ணுடைய நிகழ்வை சொன்னார்கள். அந்த பெண்மணி இரவிலே நின்று வணங்கக்கூடியவள், பகலிலே இபாதத்தை நோன்பு பிடிக்கக்கூடியவள், இபாதத்தை செய்யக்கூடியவள், இரவில் நின்று வணங்கக்கூடியவள். ஆனால் ஒரு பூனையை கட்டு போட்டு விட்டாள். அதனால் நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த பூனை சுயமாக சாப்பிடுவதற்குண்டான சந்தர்ப்பமும் கொடுக்கவில்லை, இவள் அதற்கு சாப்பாடு இடவும் இல்லை, அதனால் அவளை நான் நரகத்தில் பார்த்தேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாமிய சகோதரர்களே, அவளுடைய இபாதத்தால் அவளுடைய முஆஷரத் அந்த குழப்பத்தை சரி செய்ய முடியவில்லை. பெரிய இபாதத்துள்ள பெண்மணி, ஆனால் முஆஷரத்தில் ஏற்பட்ட குழப்பத்தை அவளால், அவருடைய இபாதத்தால், அவருடைய துஆவால், அவருடைய அமலால் சரி செய்ய முடியவில்லை. சரி செய்யவும் முடியாது. சமய சகோதரர்களே, இன்னும் ஒரு நபரை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர் மரணமானதற்கு பின்னால் பஞ்சகமா பாதகங்கள் ஈடுபட்ட ஒரு மனிதர், முஸ்லிம் தான், ஈமான்தாரி, ஆனால் பெரும் பாவங்கள் எல்லாம் செய்து விட்டவர். அப்படிப்பட்டவர் மரணித்து விட்டார். அல்லாஹ் அவரிடத்தில் கேட்டார், அடியானே உன்னிடத்தில் என்ன நன்மை இருக்கின்றது, என்ன இருக்கின்றது பார். அவர் பார்த்துட்டு சொன்னார், ஒன்றுமே இல்லையா அல்லாஹ், என்னட்டு ஒன்றுமே இல்லை, பெரும் பாவங்கள் தான் செஞ்சிக்க, அது மட்டும்தான் மிச்சமா இருக்குது. இல்ல கொஞ்சம் யோசனை பண்ணி பார், சிந்தித்து பார். அவன் யோசனை பண்ணி அப்படி இப்படி எல்லாம் பார்த்தா ஒன்றும் படுகிறதில்லை, ஒன்று தட்டுப்பட்டது. மெதுவா பயந்து பயந்து அல்லாட்ட சொன்னான், ஒன்றுமே இல்லையா அல்லாஹ், ஆனா இப்படி ஒரு வேலை நான் செஞ்சு கொண்டிருந்தேன், நான் உன்னை கொஞ்சம் வசதி உள்ளவனாக இருந்தேன், கொஞ்சம் வசதி உள்ளவன், கொஞ்சம் பணக்காரன், அல்லாஹ் எனக்கு வசதி இருந்துச்சு, அதனால என்னிடத்தில் வசதி உள்ளவர்களும் வியாபாரம் செய்வார்கள், அவர்கள் என்னிடத்தில் சாமான இருப்பார்கள், கடனுக்கு எடுத்துக்கொண்டு போவாங்க. அதே போன்று ஏழைகள் இடத்துல வந்து கடனுக்கு எடுத்துக்கொண்டு போவாங்க. வசதி உள்ளவர்கள் சில சந்தர்ப்பத்தில் வந்து சொல்லுவாங்க, என்ன பாசையில நான் இப்ப சொல்ல போறேன், ஹாஜி இப்ப எனக்கு தாரத்துக்கு வசதி இல்ல, கொஞ்சம் பிறகு தரவான்னு சொல்லி கேட்டால், சரி சரி பரவாயில்ல, நீங்க அடுத்த மாசம் தாங்க சொல்லி தவணை நான் கொடுப்பேன். என்ன பாசையில நான் சொல்றேன், இந்த ஹதீஸ் நான் தவளை கொடுக்கக்கூடியவனாக இருந்தேன், இது ஒரு விஷயம் செஞ்சு கொண்டிருந்தேன். இரண்டாவது, ஏழைகள் வருவார்கள், கஷ்டவாளிகள் வருவார்கள், அவங்க வந்து சொல்லுவாங்க, ஹாஜியார் எனக்கு தரத்துக்கு வழி இல்லை, ஹாஜியார் கஷ்டமாயிருக்கு, திங்கிறதுக்கே வழி இல்லாம இருக்குது, ரொம்ப சிரமமாயிருக்குது. அப்ப அவரை பார்த்து அவருக்கு நான் சொல்லிடுவேன், சாரி சாரி நீங்க என்ன தர தேவையில்ல, அவனை மன்னிச்சிடுறேன், அப்படி என்று சொல்லி இருக்கிறேன். இந்த ரெண்டு விஷயமும் தான் நான் செஞ்சிருக்கிறேன், வேறொன்றுமே செஞ்சது எனக்கு தெரியவே தெரியாது, வேறொன்றும் நன்மை ஒன்று செஞ்ச மாதிரி தெரியாது. அல்லாஹ் சொன்னான், சரி உன் எல்லாத்தையும் மன்னிச்சு உன்ன நான் சொருக்கத்தை அனுப்பிட்டேன் சொன்னேன். சாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் அமல் கிடையாது, பாவம் தான், ஆனால் கொடுக்கல் வாங்கல் சுப்ஹான் அல்லாஹ், வாடிக்கையாளர்களுடைய பகுதி பார்க்கப்பட்டது, அது சிறப்பாக செய்யப்பட்டது, அதிலே மிகப்பெரிய தக்குவாவோடு அவர் செயல்பட்டார், அங்கே பத்துவா பார்க்கப்படவில்லை, தக்குவாவோடு செயல்பட்டார், அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். ஆனால் யாரும் இப்படியும் நினைத்து விடக்கூடாது, ஓஹோ என்ன அமல், என்ன என்ன தொழுகை உண்டு, இல்லாட்டியும் பரவாயில்ல, வார சீசனுக்கு பசுந்தா நல்லா வியாபாரம் செஞ்சுட்டு கடைசி யாருக்கா சதக்கான கொடுத்துட்டா சரி, அல்லது கடன் கொடுத்து தொத்தட்ட அவட்ட மன்னிச்சு போட்டா சரி, அப்படி யாரும் நினைச்சிடவே கூடாது. அப்படி சில ஆட்களுக்கு அப்படி ஒரு ஜாதி மூட்டுத்தனமான யோசனையும் வந்துடுது, அல்லாஹ் பாதுகாக்கணும், செய்தால் அப்படிப்பட்ட சிந்தனையும் போட்டுருது. அதீசன்னு வந்திருக்கீதானே, இப்படி இப்படி செய்வோம், பிசினஸ் தானே, சிங்க தொழுகைக்கு தொழுகைக்கு நேரம் இருக்குது, தொழுகைக்கு எங்க நேரம் இருக்கு அந்த சீசன்ல, சுபஹான் அல்லாஹ், ஃபுல் டைட்டான நேரம், கடை எங்க மூடுறது கேளும், தொழுகைக்கு எங்க போறது கேளும், அந்த நேரத்துல ஏதாவது செஞ்சு கிஞ்சிட்டு கடைசியில் எல்லாம் முடிச்சிட்டு வார லாபத்துல ஏதாவது ஒரு தொகையை ஒதுக்கி யாருக்காவது சதக்காண்டு அடிச்சு போட்டுடுவோம், அல்லது தர வேண்டிய கருணொண்ட கழிச்சு போட்டுடுவோம். சாமி சகோதரர்களே, அப்படி அல்ல, யாருக்கு எப்படி நடக்கும் என்றது அல்லாஹ் இடத்துல தெரியாது, ஆனால் நாம் ஆதரவு வைக்க வேண்டியது அனைத்தையும், நலவுகள் அனைத்தையும் செய்யப்பழக வேண்டும், பாவங்கள் அனைத்தையும் விடப்பழக வேண்டும், வாழ்க்கையில் பக்குவத்தை கையாள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கியர்ல தௌஃபீக் செய்வானாக. யாழா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய அனைத்து விஷயங்களையும் உன்னுடைய தீன் ஒளி துவங்குவதற்கு காரணமாக பயன்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட பக்குவமான வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இதுபோன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.